வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்கான உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வேத வசனங்களை படித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த மிகப்பெரிய வாய்ப்பிற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், எங்களை பராமரித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மாதத்திலேயும் ஒவ்வொரு வாரமும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த மாதத்திலே அருமையாய் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. அந்த குழந்தைகளை எல்லா விதமான வியாதிகள், பலவீனங்களுக்கு கர்த்தர் விலைக்கு காத்துக்கொள்ளும். அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று உம்மிடத்திலே பெற்றோர் கேட்டு அந்த பிள்ளைகளை உமக்கு பயப்படும் பயத்திலே, உம்மை நேசிக்கும் அன்பிலே வளர்க்க நீர் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற அநேக குடும்பங்களிலே அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் மூலமாய் அவர்கள் படுகிற வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர்ப்பா. அவருடைய தெருவிலே, வேலை செய்கிற இடத்திலே, அவருடைய திருச்சபையிலே உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் துக்கப்படும்படியாய் மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகள், செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக வாழத்தக்கதாக, உம்முடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு முன்னேறி செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பல இடங்களிலே அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தலும். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையை இந்த மாதத்திலே கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தங்களுக்கென்று சொந்தமாய் வீடு கட்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டவருடைய பிரயாசம் விருதா என்று நாங்கள் வாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய கட்டுமான பணியிலே உம்முடைய கரத்தினாலே நீர் அதை கட்டி முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைக்காக இந்த வீட்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் TWR ஊழியங்களுக்காக பல்வேறு இடங்களிலே இரண்டு பேராய், மூன்று பேராய், நான்கு பேராய் கூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபக்குழுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த அங்கத்தினர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஊழியங்களுக்காக அவர்கள் பாரப்படுவது போல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியங்களுக்காக கர்த்தர் பாரப்பட்டு அவருடைய வாழ்க்கைகளை உமக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் எந்தென்றும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் நீண்ட காலமாய் படுக்கையில இருக்கிற எங்கள் கருமையான சகோதர சகோதரிகளுக்காக, பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயராய் இருந்து அவருடைய படுக்கை நிலைமைகளை மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கவனிக்கிறவர்கள் உண்மையான அன்போடும் அக்கறையோடும் சந்தோஷத்தோடும் அந்த பணிவிடையை நிறைவேற்ற நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் ஓட்டுநர் பணி செய்கிற அருமையான சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாய் நீண்ட தூரம் ஒவ்வொரு நாளும் வாகனங்களை ஓட்டிச் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மலைகளிலே, காடுகளின் மத்தியிலே வாகனங்களை ஓட்டிச் செல்லுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் பாதுகாவலராய் துணையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வினாடியும் உம்முடைய கிருபை அவர்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிக்கட்டும் அப்பா. சிந்தனை சிதறாதபடி கவனத்தோடு தங்களுடைய வாகனத்தை எடுத்துச் செல்ல நீர் அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறப்போகிற ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையிலே காலடி எடுத்து வைக்கிற புதிய ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும் ஆண்டா இருக்கட்டும், புதிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளும் ஆண்டா இருக்கட்டும், இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே வளர்முற ஆண்டா இருக்கட்டும். அதுபோல ஆண்டவரே, பற்பலதுமான மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஆசையோடு கேட்கிற இந்த உம்முடைய பிள்ளைகளை நீர் பேர் பேராய் ஆசீர்வதித்தல்லும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே அவர்களுக்கு யார் யாருக்கு என்ன நன்மைகள், இரக்கங்கள், கிருபைகள் தேவையோ தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அவர்கள் எப்பொழுதும் உம்முடைய சந்தோஷத்திலே நிலைத்திருக்க காத்துக்கொள்ளும். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் தருகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-948-1225.
கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, உங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று முதல் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின இரண்டாவது நிருபத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன் முகவுரையாக சில காரியங்களை நாம் இன்று கற்றுக்கொள்வோம். 2 பேதுரு 1:1 அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுருதான் இந்த நிருபத்தின் ஆக்கியோன். ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலே வேறு எந்த புத்தகத்தின் ஆக்கியோனை குறித்த தர்க்கத்தையும் விட இந்த புத்தகத்திற்கான ஆக்கியோன் பேதுரு என்பதை குறித்த தர்க்கம் அதிகம். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக டாக்டர் மோர்ஹெட் என்பவர் புதிய ஏற்பாட்டிலே பேதுரு எழுதின இரண்டாவது நிருபமே குறைவான சரித்திர ஆதாரத்துடன் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட தர்க்கம் காரணமாக அநேக வேத சாஸ்திர வல்லுநர்கள் இந்த புத்தகத்தை கற்றுக்கொள்ள முக்கியத்துவம் கொடுத்து இது பேதுரு எழுதின நிருபம்தான் என்பதை இறுதியாக நிரூபித்திருக்கிறார்கள். பொதுவாக நமது வேத ஆராய்ச்சியிலே புத்தகத்தின் முகவுரை அதன் ஆக்கியோனை குறித்தே இருக்கும் இல்லையா? மற்ற கருத்து வேறுபாடு உள்ள பகுதிகளை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கிறதில்லை. 2 பேதுருவும் வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, வெளிப்பிரகாரமாகவும் புத்தகத்தின் உள்ளிருந்தும் இது பேதுரு எழுதினதுதான் என்று அநேக சான்றுகள் கூறுகிறது. பேதுரு எழுதின இந்த இரண்டாவது நிருபமானது வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக திருச்சபை ஏற்றுக்கொள்வதற்கு அதிக காலமானது. கிறிஸ்துவுக்கு பின் 372 லவோதிக்காவிலே கூடிய திருச்சபை தலைவர்களின் கூட்டமானது இந்த புத்தகத்தை வேதத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டது. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு பின் 397 கார்த்தேஜ் என்ற இடத்திலே கூடிய திருச்சபை தலைவர்களின் கூட்டமும் இதை ஏற்றுக்கொண்டது. வல்கேட் மொழிபெயர்ப்பிலே ஜெரோம் என்ற பெயராயர் இதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் சீரிய மொழிபெயர்ப்பிலே இது இடம்பெறவில்லை. இந்த சீரிய மொழிபெயர்ப்பிலே ஏற்றுக்கொள்ள முடியாத அநேக காரியங்கள் இருக்கின்றன. எனவே அது முக்கியமான மொழிபெயர்ப்பாக கருதப்படவில்லை. ஆரம்ப கால திருச்சபை தகப்பன்மாரிலே யூசிபியஸ் என்பவரும் ஒருவர். இவரும் தர்க்கத்திற்குரிய புஸ்தகங்களிலே ஒன்றாக 2 பேதுருவை கருதினார். ஆனால் ஆரிஜியன் இதை ஏற்றுக்கொண்டார். அலெக்சாந்திரியா தேசத்தைச் சேர்ந்த கிளமெண்ட் என்பவர் இதை ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, இதற்கு ஒரு விளக்க உரையையும் அவர் எழுதினார். அப்போகலிப்ஸ் ஆஃப் பீட்டர் என்ற புத்தகத்திலும் 2 பேதுரு நிருபத்திலிருந்து வார்த்தைகள், வாக்கியங்கள் காணப்படுகிறது. இருந்தாலும் அந்த புத்தகம் வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக கருதப்படவில்லை. யூதா நிருபத்தை நாம் வாசித்து பார்த்தாலும் அதை எழுதியவரும் 2 பேதுரு புத்தகத்தை நன்கு அறிந்தவர் என்பது தெரிகிறது. ஆதி திருச்சபிலே எழுத்து பணி செய்த அரிஸ்டைடஸ், இரத்த சாட்சியான ஜஸ்டின், ஐரேனியஸ், இக்னேஷியஸ், ரோமாபுரியைச் சேர்ந்த கிளமந்து இவர்களும் 2 பேதுரு நிருபத்திலிருந்து வாக்கியங்களை எடுத்து தங்கள் எழுத்துக்களிலே சேர்த்திருக்கிறார்கள். மார்ட்டின் லூத்தரும் இது உண்மையாகவே பேதுரு எழுதின நிருபம்தான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கால்வின் என்பவர் இதை குறித்து சந்தேகப்பட்டார். ஆனாலும் இதை ஒதுக்கி தள்ளவில்லை. எரஸ்மஸ் இதை நிராகரித்திருக்கிறார், இதை புறக்கணித்திருக்கிறார். எனவே நான் கூறிய இவ்வளவு காரியங்களை குறித்து கேட்கும்பொழுது இந்த புத்தகத்தின் சரித்திர பின்னணியத்தை ஓரளவு நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த நிருபமானது புறக்கணிக்கப்பட்டதற்காக சிலர் கூறும் காரணத்தையும் நாம் குறைவாக எடை போட முடியாது. இந்த நிருபத்திற்குள்ளே பார்க்கும்பொழுது பேதுரு எழுதியதற்கான அநேக சான்றுகள் இருக்கிறது. குறிப்பாக 2 பேதுரு 1:13-14 பாருங்கள். மேலும் 1:16-18 மட்டுமல்ல, 3:1 பாருங்கள். இந்த வசனங்கள் யாவுமே சீமோன் பேதுருதான் இதை எழுதினார் என்பதை நிரூபிக்கிறது. பேதுரு எழுதின முதலாவது நிருபத்திற்கு சில காலத்திற்கு பின்னர் கிறிஸ்துக்கு பின் 66வது ஆண்டிலே இரண்டு பேதுரு நிருபம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இரண்டு பேதுரு 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல அவருடைய இரத்த சாட்சி மரணத்திற்கு சற்று முன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்நேரத்திலே 2 பேதுரு 3வது அதிகாரம் 13 முதல் 14 வசனங்களை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். கவனிங்கள், வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். 2 தீமோத்தேயு எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலின் இறுதி பாடலாக இருந்ததோ அதே போல 2 பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுருவின் இறுதி பாடலாக இருக்கிறது. இந்த 2 புத்தகங்களுக்கும் இடையிலே அநேக ஒற்றுமைகள் காணப்படுகிறது. 2 புத்தகங்களுமே திருச்சபை போய்கொண்டிருக்கிற பாதையிலே விசுவாச துரோகத்தின் காலத்தை குறித்து எச்சரிக்கிறதாயிருக்கிறது. இறுதியாக அப்படிப்பட்ட நாட்களிலேதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனின் உள்ளங்கை அளவான மேகம் போன்று தெரிந்த அந்த காரியங்கள் இப்பொழுது வானத்தையே மூடி மறைக்கும் அளவிற்கு பெரிய புயலை போல இருக்கிறது. வேத போதகர்கள் மத்தியிலே எழும்பக்கூடிய வேத புரட்டுகளை குறித்து பேதுரு எச்சரித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சபை மக்களிடையே எழும்பக்கூடிய வேத புரட்டுகளை குறித்து எச்சரித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுருவும் தங்கள் மரணத்தை குறித்து மகிழ்ச்சியுடனே எடுத்துச் சொல்கிறார்கள். இந்த இடத்திலே நாம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 13-14வது வசனங்களை மீண்டுமாக எண்ணி பார்க்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களையும் கவனித்து பாருங்கள். வாசிக்கிறேன். ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இங்கே அப்போஸ்தலனாய பவுல் தான் தேகத்தை விட்டு கடந்து போகும் காலம் வந்துவிட்டது என்று சொல்கிறார். ஓட்டத்தை முடித்தேன். இதுவரை வாழ்க்கையின் ஓட்டப்பாதையிலே இருந்ததாகவும் இப்பொழுது அதை விட்டு கடந்து அவர் செல்லப்போவதாகவும் சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்கிறார். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். இதேபோல பேதுரு அப்போஸ்தலனும் தனது மரணத்தை குறித்து வெற்றி களிப்போடு பேசுகிறார். எனவே 2 அப்போஸ்தலர்களுமே திருச்சபையை வேத வசனத்தின் நங்கூரத்திலே இணைத்திருந்தார்கள். வரப்போகும் விசுவாச துரோக காலத்திற்கு வேத புரட்டின் காலங்களுக்கு வேத வசனமே எதிர்த்து போராட வேண்டியது என்று அவர்கள் கூறினார்கள். எனவேதான் பிசாசானவன் 2 பேதுருவின் நிருபத்தையே எதிர்த்து போராடியிருக்கிறான். ஏனென்றால் பிசாசையும் அக்னி அஸ்திரங்களையும் தடுத்து நிறுத்தும் ஒரு கேடயமாக இந்த 2 பேதுருவின் புஸ்தகம் இருக்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகத்திற்கும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதிய 2 தீமோத்தேயு நிருபத்திற்கும் இருக்கும் ஒற்றுமையானது பேதுரு அப்போஸ்தலன் எழுதிய முதல் நிருபத்திற்கும் 2வது நிருபத்திற்கும் இடையே உள்ள கூர்மையான வேறுபாடுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பேதுரு எழுதின 1வது நிருபத்தின் கருத்திற்கும் 2வது நிருபத்தின் கருத்திற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், அப்போஸ்தலனாய பவுல் ரோமருக்கு எழுதிய கடிதத்திற்கும் அவர் தீமோத்தேயுக்கு எழுதிய கடிதத்திற்கும் உள்ள வேறுபாடு போல இருக்கிறது. இரண்டு பேர்களும் கற்றுக் கொடுக்கும் காரியம் என்ன? வேத புரட்டு வருகிறது, அது புயல் போர் வருகிறது, அதை சந்திக்க இவ்வாறு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒரே ஒரு வழி அறிவின் வழி மூலமாகவே என்று பேதுரு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை கொண்டு மட்டுமல்ல, கிறிஸ்துவை நாம் சரியானபடி அறிந்திருப்பதனாலேயே. அவரை அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு கூறியிருக்கிறார். யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆம், நாம் அவரை குறித்து மட்டுமல்ல, அவரையே அறிய வேண்டும். அதுதான் நித்திய ஜீவன். சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய நாட்டைச் சேர்ந்த போதகர் ஒருவர் ஐரோப்பிய நாடு ஒன்றிலே ஒரு சபையை ஸ்தாபிக்க முயன்றார். எப்படி என்றால், தேவன் என்ற வார்த்தையையே, கிறிஸ்து என்ற வார்த்தையையே பயன்படுத்தாமல் அதை செய்ய முயற்சித்தார். மனிதன் செய்யக்கூடிய வேடிக்கையான காரியங்களிலே இதுவே மிகவும் வேடிக்கையான காரியமாகும். ஒரு ஸ்தாபனத்தை அவர் ஆரம்பிக்க விரும்பினால் அவர் அவ்வாறு அதை தொடங்கலாம். ஆனால் கிறிஸ்து இல்லாமல் எந்த கிறிஸ்தவத்தையும் அவர் துவங்க முடியாது. இது எப்படி என்றால், கோதுமையே பயன்படுத்தாமல் கோதுமை அல்வா செய்ய முடியும் என்று சொல்வது போல இருக்கிறது இல்லையா? அல்லது எந்த எரிபொருளும் இல்லாமல் நான் காரை ஓட்டுவேன் என்று கூறுவது போல இருக்கிறது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களா இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை குறித்து அறியும் அறிவு அல்ல, அவரையே அறிந்து கொள்வது. இது இரண்டிற்கும் பெரிய வேறுபாடு உண்டு பிரியமானவர்களே. கவனியுங்கள், விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போவது இந்த நிருபத்தின் முக்கியமான அம்சமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான அறிவை குறித்தும் இந்த புத்தகம் சொல்லுகிறது. இந்த அறிவானது எங்கே இருக்கிறது? அது எப்படி நமக்கு கிடைக்கும்? பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிற வழி அது வேத புத்தகத்தின் மூலமே கிடைக்கும் என்று சொல்கிறார். பாருங்கள், 2 பேதுரு 1:19 வாசிக்கிறேன். 2 பேதுரு 1:19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மறுபிறப்பை விட மேலானது. அதில் வளர்ச்சி காணப்பட வேண்டும், அதிலே முதிர்ச்சி இருக்க வேண்டும். இந்த நிருபத்திலே மிக முக்கியமான வசனம் அதன் இறுதி வசனமாகும். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் கர்த்தருக்குள்ளே மனம் திரும்பியதை குறித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆனால் உண்மையாகவே இந்த வானொலி நிகழ்ச்சியின் நோக்கமானது தங்கள் விசுவாசத்திலே புதிய விசுவாசிகள் வளர வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கப்படுகிறது. புதிதாக மக்களை ரட்சிப்பிற்கு நேராக வழிநடத்தும் பணியை விட விசுவாசிகளுக்கு வேத வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை கொடுக்கும் பணியைத்தான் இது செய்து வருகிறது. எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வேத வசனங்களை குறித்து சரியான அறிவில்லாமல் விசுவாசத்தை விட்டு அநேகர் வழிவிலகி போகும் காலத்திலே நீங்கள் உறுதியாக நிற்க முடியாது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 2 பேதுரு நிருபத்தின் கருத்தாகும். அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 நிருபங்களிலேயும் சில குறிப்பிட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளிலே ஒன்றுதான் அருமையான என்ற வார்த்தை. இது 2 பேதுரு 1:2 இரண்டு முறை வருகிறது. கரடுமுரடான சிறந்த பெரிய மீனவனான பேதுரு அருமையான காரியத்தை குறித்து பேசுகிறார். அருமையான என்ற வார்த்தையானது பெண்கள் அதிகமாக பயன்படுத்தும் ஒரு வார்த்தை என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, விசுவாசம் என்னும் வார்த்தையும் இந்த நிருபத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பேதுரு எழுதின 1வது நிருபத்திலேயும் 2 இடங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 2வது நிருபத்திலே மிக முக்கியமான வார்த்தையாக சொல்லப்படுவது அறிவு என்பதாகும். இந்த வார்த்தை பல்வேறு விதங்களிலே 16 முறை வருகிறது. சீமோன் பேதுரு என்ன சொல்கிறார்? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்கிறார். உண்மையான நாஸ்டிசிசம் என்னும் விசுவாச கொள்கையும் இதுவே. இந்த கொள்கையின்படி அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆனால் வேறு யாருக்கும் இல்லாத ஓர் அறிவு இருப்பதாகவும், அந்த உள்ளான அறிவை பெற்றுக்கொள்ள குறிப்பிட்ட சடங்காச்சாரத்தையே, ரகசிய வார்த்தையையே, ரகசிய வழியையே பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் பேதுரு சொல்கிறார், உண்மையான அறிவு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் அறிவு என்று சொல்கிறார். சரி, 2 பேதுரு நிருபத்தை நாம் எந்தெந்த தலைப்புகளின் கீழே எவ்வாறு பிரிக்கலாம் என்று சற்றே கவனிப்போம். குறிப்பு 7, பேனா பென்சில் வைத்திருக்கிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 1:1-14 வரை இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் முழுமையாக அறிந்து கொள்ளும் அறிவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் குணநலன்களை கட்டி எழுப்பும் அஸ்திபாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பகுதியாக 2 பேதுரு 1:15-21 நாம் பார்க்கலாம். இந்த வசனங்களின்படி இருளான காலங்களிலே கீழ்ப்படிவதற்காக வெளிச்சத்தை வேத வசனம் கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக கள்ள போதகர்கள் மூலமாய் எவ்வாறு விசுவாசத்திலிருந்து வழிவிலகி போகும் காரியங்கள் வருகிறது என்பதை 2வது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். எனவே இப்படிப்பட்ட கள்ள போதகர்களை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் திருச்சபையானது கவனமாய் இருக்க வேண்டும் என்று அந்த பகுதி எச்சரிக்கிறது. நான்காவது பகுதியாக 2 பேதுரு 3:1-4 நாம் சொல்லலாம். இதிலே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்து எப்படிப்பட்ட எண்ணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 5:2-5:13 உள்ள பகுதியிலே இந்த உலகத்திற்கு தேவன் வைத்திருக்கும் திட்டம் என்ன என்பதை குறித்து வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக 3:5-6 கடந்த கால உலகத்தை குறித்தும், 7-12 இப்பொழுது நாம் வாழும் இந்த கால உலகத்தை குறித்தும், 3:13 எதிர்காலத்தின் உலகத்தை குறித்தும் குறிப்பிடுகிறார். 6:2-3:14-18 நாம் பிரிக்கலாம். இதிலே விசுவாசிகளுக்கான சில ஆலோசனைகளை பேதுரு எழுதியிருக்கிறார். தேவனுடைய திட்டத்தை குறித்த அறிவானது தேவனையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறித்த அறிவிலே வளர்வதற்கு உதவி செய்கிறதா இருக்கிறது என்று சொல்கிறார். சரி, இதுவரை 2 பேதுரு நிருபத்தின் முகவுரையாக சில காரியங்களை சிந்தித்தோம். இப்பொழுது நாம் 2 பேதுரு 1:1 சிந்திக்கப் போகிறோம். ஏற்கனவே நாம் பார்த்தது போல பேதுரு எழுதின இரண்டாவது நிருபமானது சிலுவையிலே அவர் மரிக்கும் முன்னதாக செய்த இறுதி வேலையாயிருக்கிறது. வரப்போகிற காலத்திலே விசுவாச வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போகும் சூழ்நிலையை குறித்து, புயல் போல வர இருக்கும் கள்ள போதனைகளுக்கு எதிராக வேதவசனமே காத்துக்கொள்ளக்கூடும் என்று கூறுகிறார். கிறிஸ்தவ குணநலனை கட்டுவதற்கான அஸ்திபாரம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளும் அறிவே என்று 1:14 அவர் எழுதியிருக்கிறார். இப்பொழுது 2 பேதுரு 1:1 பாருங்கள், வாசிக்கிறேன். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. அருமையான இந்த வார்த்தைகளை நாம் வாசித்த உடனேயே இது பேதுருவின் வார்த்தைகள் என்று புரிந்து கொள்கிறோம். தன்னுடைய முதல் நிருபத்திலே இந்த வார்த்தையை அவர் பல முறை பயன்படுத்தியிருக்கிறார். வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களில் எல்லாம் இந்த வார்த்தையை இந்த அர்த்தத்திலே பயன்படுத்தியிருப்பவர் இவர் ஒருவர்தான். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட நபருடைய கையெழுத்தை நாம் புரிந்து கொள்வது போல இருக்கிறது. அருமையான இந்த வார்த்தையை பார்த்தவுடனேயே சீமோன் பேதுருவின் கையெழுத்தை இந்த நிருபத்திலே நாம் வாசிப்பது போல இருக்கிறது இல்லையா? அப்போஸ்தலனாய பேதுரு தன்னுடைய முதல் கடிதத்திலே தன்னுடைய பெயரை எழுதும்பொழுது பேதுரு என்று மட்டும் குறிப்பிடுகிறார். இங்கே இரண்டாவது நிருபத்திலே சீமோன் பேதுரு என்று சொல்கிறார். அவர் பிறந்தபொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் சீமோன் என்பது. பாறை என்னும் அர்த்தமுள்ள பேதுரு என்னும் மறுபெயர் இயேசு கிறிஸ்துவினாலே கொடுக்கப்பட்டது. இந்த நிருபத்தை எழுதும்பொழுது இரண்டு பெயர்களையுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சீமோன் ஒரு பலவீனமான மனிதன், பேதுரு ஒரு வலிமையான மனிதன். பலவீனமாயிருந்த மனிதன் இப்பொழுது உறுதியான பாறை போல இருக்கிறார். இப்பொழுது கிறிஸ்துவுக்காக சிலுவையிலே அறையப்பட போகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு. ஊழியக்காரன் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் அடிமை அல்லது கொத்தடிமை என்று சொல்லலாம். திருச்சபையிலே உயர்வான ஒரு பொறுப்பை அவர் எடுத்துக் கொள்ளவில்லை, தன்னை ஒரு ஊழியக்காரன் என்றே சொல்கிறார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலன் என்று சொல்லும்பொழுது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த அதிகாரத்தை குறித்து அவர் சொல்கிறார். நான் மட்டுமே அப்போஸ்தலன் என்று கூறவில்லை, அப்போஸ்தலர்களில் ஒருவராக தன்னை இணைத்துக் கொள்கிறார். யாருக்காக? நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். விசுவாசம் என்று சொல்லும்பொழுது இப்பொழுது நற்செய்தி என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த பூரண கருத்தை அவர் குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அதைக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். கால்வின் என்பவருடைய கருத்துப்படி நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, விசுவாசிப்பதற்கு தேவனே விசுவாசத்தை தருவார், அப்பொழுதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்று கூறுவார்கள். இதிலே ஒரு பகுதியை சரி என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த அநேகர் கிறிஸ்துவண்டை வராமல் இருப்பதற்கு காரணத்தையும் வேதவசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3:15-16 பாருங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:15-16 மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஐயா, அம்மா, அருமையான சகோதரியே, இப்பொழுது நீங்கள் ஒரு விசுவாசியாய் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் ஏதோ மனதிலே ஒரு காரியம் தடுக்கிறது என்று சொல்லாதிருங்கள். நீங்கள் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வராததன் காரணம் பாவமான ஏதோ ஒரு காரியம் உங்களை பற்றி பிடித்திருக்கிறது. ஒரு இருதயம் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் பொழுது அவரே அந்த இருதயத்தை மூடியிருக்கிற அந்த முக்காட்டை எடுத்து போடுவார். நீங்கள் ஆயத்தமாகும் அந்த நேரத்திலே அவர் ஆயத்தமானவராகவே இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிப்பார். யாரும் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. யோவான் 3:16 நாம் பார்க்கிறது என்ன? விசுவாசிக்கிறவன் எவனோ என்று பார்க்கிறோம். ஆம், அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் எவருக்கும் ரட்சிப்பு உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்தும் அவர் கேட்கும் ஒரே ஒரு காரியம் விசுவாசியுங்கள் என்பதுதான். அவரண்டை நீங்கள் வரும் முன்னதாக உங்களை நீங்களே சுத்தம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. உண்மையாகவே அவரண்டை வருவீர்கள் என்றால் அவரே உங்களை சுத்தம் செய்வார். 3 நாம் பார்க்கிறது போல அருமையான விசுவாசத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது எப்படி? நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் அப்படி பெற்றிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அந்த நீதியானது நம்முடைய கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அவர் நமது பாவங்களை எடுத்து போட்டார் என்பது மட்டுமல்ல, அவருக்கே சொந்தமான நீதியையும் நம்முடைய கணக்கிலே சேர்த்திருக்கிறார். குற்றவாளிகளைப் போல நாம் மன்னிக்கப்பட்டு கட்டு அவிழ்த்து விடப்பட்டவர்கள் அல்ல. தேவனுக்கு முன்பாக நிற்கும் தகுதியை கிறிஸ்துவிலே பெற்றவர்களாயிருக்கிறோம். தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த இரட்சிப்பின் நிச்சயம் உண்டா? விசுவாசத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களா? நல்லவர்கள் ஆன பின்னே நீங்கள் கடவுளிடம் வரலாம் என்பதல்ல, நீங்கள் இருக்கும் நிலையிலே அவர் உங்களை மன்னிப்பார், உங்களை சுத்தம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு இன்றே கடந்து வாருங்கள். நம்பிக்கையை அவர் மேலே வையுங்கள். அவரே உங்களை சுத்தம் செய்வார், பாவத்திலிருந்து விடுதலை தருவார், பாவ மன்னிப்பு தருவார், மெய்யான சமாதானத்தையும் நித்திய வாழ்க்கையும் தருவார். நீங்களும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள அவர் அண்டை வரமாட்டீர்களா?
ஜனவரி மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD தயாராக உள்ளது. இந்த மாதாந்திர MP3 CD வேத ஆராய்ச்சி, வழிகாட்டி, மங்கையர் உலகம், சிறுவர் அரங்கம், வேதமும் கீதமும், நம்ம வீடு ஆகிய அனைத்து நிகழ்ச்சிகளும் அடங்கியுள்ளது. நீங்கள் இதை வாங்க விரும்பினால் 0444-908-12-12 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கால் செய்ய வேண்டிய எண் 0444-908-12-12. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-12-21.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உபாகமம் 7:15.